الحمد لله نحمده ونصلي ونسلم على رسوله الكريم اما بعد فيقول الله سبحانه وتعالى في القران الكريم اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا ايها الذين امنوا ادخلوا في السلم كافه ولا تتبعوا خطوات الشيطان انه لكم عدو مبين صدق الله العظيم وقال نبينا محمد صلى الله عليه وسلم الاسلام علانيه والايمان في القلب صدق رسول الله صلى الله عليه وسلم புகழனைத்தும் அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா ஒருவனுக்கு உரித்தாகும். ஸலாத்தும் ஸலாமும் திரு நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அன்னாரின் வாழ்க்கை வழிமுறைகளை அனுமணமாக எடுத்து நடந்து உலகத்திலே அல்லாஹுடைய ரிபாவை திருப்தியை சந்தோஷத்தை அடைந்து கொண்ட சஹாபாக்கள், தாபிஉங்கள், தபவு தாபிஉங்கள், முஸ்லிம்கள் மூமிங்கள் அனைவர்கள் மீதும் உண்டாவதாக. புனித ஜும்மாவுடைய கடமை நிறைவேற்றுவதற்காக அல்லாஹ்வின் வீட்டில் வந்து கொண்டிருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமை இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா எவைகளை நமது வாழ்க்கையில் எடுத்து நடக்குமாறு ஏவிருக்கிறானோ அப்படியே அல்லாஹ்வுடைய கட்டளைகளை மதித்து ஏற்று நடக்குமாறும், எவைகளை செய்ய வேண்டாம் என்று தடுத்திருக்கிறானோ ஹராமாக்கியிருக்கிறானோ அப்படியே அல்லாஹுடைய தடைகளை ஹராம்களை பகிர்ந்து வாழுமாறு அடியனை உங்களை நான் தக்வாவின் மூலம் வசதி செய்து கொள்கிறேன். கண்ணியமிக்க அல்லாஹின் நல்லடியார்களே, அல்லாஹ் நமக்கு உண்மையான சுத்தமான அழகான ஒழுக்கமான மார்க்கத்தை தந்திருக்கிறார், அதுதான் இஸ்லாம். இஸ்லாம் என்று சொல்லக்கூடிய மார்க்கம் கண்ணியமானவர்களே அல்லாவிடத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட அங்கீகரிக்கப்பட்ட ஒரு மார்க்கம். அந்த அமைப்பிலே முஸ்லீம் என்று சொல்கின்ற பொழுது ஒரு முஸ்லீம் அவர் தன்னுடைய வாழ்க்கையை வித்தியாசமான அழகான ஒரு அமைப்பில் அமைத்துக் கொள்வார். நாம் ஒவ்வொருவரும் முயற்சிக்கிறோம், நான் ஹஜ்ஜி செய்ய வேண்டும், ஹாஜி பட்டம் வாங்க வேண்டும், உம்ராவுக்கு போக வேண்டும், நான் பெரிய ஒரு பணக்காரனாக மாறி பணக்காரன் என்ற பெயர் எடுக்க வேண்டும், நான் இப்படியான ஒரு குடும்பத்தை திருமணம் செய்து பெரிய குடும்பத்தில் மாப்பிள்ளை என்ற பெயர் எடுக்க வேண்டும். ஒவ்வொருடைய குறிக்கோள் படிப்பிலே நான் பிஏ பட்டம் வாங்க வேண்டும், நான் எம்ஏ பட்டம் வாங்க வேண்டும், இப்படியெல்லாம் ஒவ்வொரு குறிக்கோள்களை டார்கெட்டுகளை கோல்களை இலக்குகளை நாம் வைத்திருக்கிறோம். ஆனால் கண்ணியமானவர்களே, எத்தனை பேர் அல்லாவிடத்தில் உண்மையான முஸ்லீம் பட்டம் வாங்கிவிட்டோம், உண்மையான முஸ்லீம் அல்லாவிடத்தில் நான் ஒரு அல்லாஹ் எதிர்பார்க்கின்ற ஒரு முஸ்லிமான மனிதர் என்ற பெயரை எத்தனை பேடுத்திருக்கிறோம். கண்ணியமான இஸ்லாமிய சகோதரர்களே, ஒவ்வொருவரும் முதலாவது உண்மையான தூய்மையான ஏனைய மதங்களுடைய அசுத்தமானவர்களுடைய நரகத்திலே நிரந்தரமாக இருப்பவர்களுடைய உலகத்திலும் கேவலம் மறுமையிலும் கேவலமான அந்நிய ஜாதிகளுடைய பழக்கங்கள் இல்லாமல் உண்மையான ஒரு முஸ்லீமாக நான் இருக்கிறேனா என்று நானும் நீங்களும் ஹாஜி பட்டம் வாங்க முன்னர், பணக்காரன் என்ற பட்டம் வாங்க முன்னர், பெரிய புத்திஜீவி என்ற பட்டம் வாங்க முன்னர், பெரிய கடைக்கு சொந்தக்காரன் கம்பெனிக்கு ஓனர் என்ற பட்டத்தை வாங்க முன்னர் நான் ஒரு முஸ்லீம் என்ற பட்டத்தை வாங்கிவிட்டேனா என்று ஒவ்வொருவரும் சிந்திப்போம். நான் ஒரு முஸ்லீமா, என்னுடைய மனைவி ஒரு முஸ்லீமான பெண்ணாக வாழ்கிறாரா, தன்னுடைய பிள்ளைகள் இஸ்லாத்துடைய அமைப்பில் வாழ்கிறார்களா, என்னுடைய வீடு இஸ்லாமிய வீடா, என்னுடைய ஆடை, என்னுடைய ஆடைகள், நான் அணிந்திருக்கின்ற ஆடைகள் இஸ்லாமிய ஆடைகளா, கண்ணியமான நான் பேசுகின்ற பேச்சு ஒரு முஸ்லீமுடைய பேச்சா, நான் செய்கின்ற வியாபார முறை ஒரு முஸ்லீமுடைய முறையா என்று ஒரு நாளைக்கு 100 ரூபாய் சம்பாதிப்பவராக இருக்கலாம், ஒரு நாளைக்கு 100 லட்சம் சம்பாதிப்பவராக இருக்கலாம், ஒவ்வொருவரும் சிந்திப்போம் நான் ஒரு உண்மையான முஸ்லீமா. அப்படியான ஒரு காலத்தில் தான் நாம் இப்பொழுது இருக்கிறோம். கண்ணியமானவர்களே, மாற்ற மத சகோதரர்கள் எந்த இனம் என்று நான் இங்கு சொல்ல தேவையில்லை, இஸ்லாம் அல்லாதவர்கள் அவர்களும் மனிதர்கள், அவர்களுக்கும் உள்ளம் இருக்கிறது, கவலை இருக்கிறது, துக்கம் இருக்கிறது. அவர்களுக்கு நாம் பண்பாடுகளை காட்ட வேண்டும், கொடுக்க வேண்டும், கொடுக்கல் வாங்கல்கள், அவர்களோடு தொழில் செய்யலாம், ஆளான தொழில்கள், பக்தி ஏமாற்றம் சம்பந்தப்படாமல். அதில் ஒன்றை நாம் விளங்க வேண்டும், இன்று அதிகமாக சில இன்று முதல் கடைசி 2 வருடங்களுக்குள் பேசப்பட்ட தலைப்புகளிலே ஜும்மா பிரசங்கங்களாக இருக்கலாம், பத்திரிகையா இருக்கலாம், இன்டர்நெட்டாக இருக்கலாம், சிலர்கள் சுவேச அமைப்பில் பேசுகிறார்கள், இன்னும் சிலர் அந்நியர்களோடு சேர்ந்து வாழுங்கள், ஒற்றுமையாக வாழுங்கள் என்று பேசுகிறார்கள். சிலர்கள் அதை அளவுக்கு அதிகமாக எடுத்து அவர்களை போன்றே மாறிவிட்டார்கள், அவர்களை போன்றே மாறிவிட்டார்கள். நமது பெண்கள் அந்த பெண்களை போன்று கட்டையான ஆடைகளுடன், அவர்களுக்கும் எங்களுக்கு வித்தியாசம் இல்லாமல் அந்த குடும்பத்தில் முஸ்லீம் திருமணம் முடிக்கிறான், அந்நிய பெண்ணோடு வாழ்கிறான், அந்நிய ஆணோடு முஸ்லிம் பெண் வாழ்கிறான். இதுவல்ல சொல்லப்பட்ட விடயம். சொல்லப்பட்ட விடயம், நாம் இஸ்லாத்திலே உறுதியாக இருந்து கொண்டு நமது பண்பு அகலாக்கை மாத்திரம் காட்டுவது, அவர்களை போன்ற உடுப்பது, நமது ஆடைகளை கலத்திவிட்டு அவர்களுடைய ஆடை அணிவது, நம்முடைய பங்கங்களை விட அவருடைய அவர்களுடைய பங்கங்களை மதித்து என்ன மேடையிலிருந்து விளம்புவது, அவர்களுடைய களியாட்டங்களுக்கு அவர்கள் லைட்டுகளையும் கொடிகளையும் ஏற்ற முன்னர் நாம் பாய்ந்து போய் ஏற்றி கொடுப்பது, இதுவல்ல, இது நயவஞ்சகம், இது நரகத்துடைய செயல். நான் பேசுகின்ற தலையங்கம் இப்பொழுது தூங்குகின்றவர்கள் தயவு செய்து விழித்துக் கொள்ளுங்கள். இங்கு தூங்குவதுதான் சமூகத்தை குழப்புவதற்கு பிரதான காரணம். நான் தயவாய் வேண்டிக் கொள்கிறேன், யாரும் கோபிக்க வேண்டாம், உண்மையே உள்ளபடி சொல்வது என்பது கடமை. இது தூங்குகின்ற பெட்ரூம் அல்ல, யாரும் கோபிக்க வேண்டாம், நான் கவலையோடு மாத்திரத்தோடு முன்வைக்கிறேன். இங்கு தூங்குவதனால் தான் சமூகத்தை பிரச்சனையில் ஆழ்த்தி நம்மோட பள்ளி உடைக்கப்படுகிறது, நமது ஒருவருடைய செயல் பள்ளிக்கு அடிக்கப்படுகிறது. இங்கு விழித்து பயானை கேட்போம், அமல் செய்வோம். யாரும் தூங்கவில்லை, தூங்க முன்னர் நான் உற்சாகமூட்டிக் கொண்டேன். சில முக்கியமான விடயங்களை நான் பேச இருக்கிறேன் இப்பொழுது. கண்ணியமானவர்களே, நான் சொல்கிறேன், நாம் முஸ்லீம் என்று காட்டுவதற்கு நம்மிடம் என்ன இருக்கிறது, நாம் முஸ்லீம் என்று காட்டுவதற்கு என்ன இருக்கிறது? இது கேவலமான விடயம் அல்ல. நான் உதாரணம் சொல்கிறேன், நாமும் சொல்லிக் கொள்கின்ற ஒன்றுதான், நம்மிடத்தில் நான் முஸ்லீம் என்று காட்டுவதற்கு நமது உறுப்பு சம்பந்தப்பட்ட ஒரு வேலை தான் இருக்கிறது. கண்ணியமா சொல்வார்கள், அந்த கத்தனா செய்கிறோம். கண்ணியமானவர்கள் இன்று அந்நியர்களும் கத்தனா செய்கிறார்கள். அப்ப அவருக்கும் நம்மளுக்கு என்ன வித்தியாசம்? வைத்தியர்களிலே 70% கத்தனா செய்தவர்கள், சரியாக படித்து சான்றிதழ் வாங்கிய வைத்தியர்களிலே 70% குறைந்தது 50% உறுதி கத்தனா செய்திருப்பார்கள். வெள்ளைக்காரர்களும் ஆய்வுகளிலே அதை பற்றி எழுதுகிறார்கள், ஆரோக்கியம் செய்கிறார்கள். நம்முடைய அந்த அடையாளமும் போய்விட்டது. அடையாளம், நான் முஸ்லீம் என்பதற்கு என்ன அடையாளம்? நான் ஒரு இஸ்லாமிய பெண்ணின் வயிற்றில் பிறந்தவன் என்பதற்கு என்ன அடையாளம்? கண்ணியம், நாம் இஸ்லாமத்தில் வாழ்வதுதான் நம்முடைய அடையாளம். எங்குமே இஸ்லாத்தை விட்டு கொடுக்காததுதான் இன்று நமக்குரிய அடையாளம். எங்கு போனாலும் மஸ்ஜிதில் எந்த கோலத்தில் ஒரு முஸ்லீம் இருப்பானோ, கல்யாண வீட்டிலும் அதே கோலத்தில் தான் இருப்பான். கல்யாண வீட்டில் வெள்ளைக்காரனை போன்றும் மஸ்ஜிதில் அரபியை போன்றும் மாறுபவன் நயவஞ்சகன். யாராக இருந்தாலும், எந்த ஹாஜியாக இருக்கலாம், எந்த தொஸ்தாக இருக்கலாம், 100 ஹஜ்ஜி முடித்த ஹாஜியா இருக்கலாம், அங்கு வெள்ளக்காரன் கொண்டு மத்தியில் அரபி கொண்டும் இருப்பான், நயவஞ்சகன். அவன் நடிக்கிறான் மத்தியிலே சக்தியோடும் கடையிலே பக்தியோடும் இருப்பான் என்றால் அவன் நயவஞ்சகன். ஏன் மத்திய நிர்வாகத்திலும் பெரிய பொறுப்பில் இருப்பான், முழுக்க முழுக்க வட்டி ஆதாரமா, அவன் நயவஞ்சகன். எவனுக்கும் பயப்படுத்தவில்லை. மத்தியிலே பெரிய இபாதத்துகளே முன்வரிசையில் இருப்பார், அங்கே முழுக்க முழுக்க மற்றவர்களுக்கு செக் எல்லாம் பம்பா ரிட்டனா கொள்ளா, நயவஞ்சகன். இன்னும் முஸ்லீம் ஆகவில்லை, அதற்கு முன்னர் ஹாஜி பட்டம் வாங்கிவிட்டார், இன்னும் முஸ்லீமாக கூட ஆகவில்லை, பூர்த்தியான இஸ்லாம் ஆகுங்கள், அதற்கு பின்னால் ஆட்சி செய்யுங்கள். முஸ்லீம் ஆகுங்கள், அதற்கு பின்னர் உம்ரா செய்யுங்கள். முஸ்லீம் ஆகுங்கள், அதற்கு பின்னர் விக்கிர் செய்யுங்கள். இதுதான் நம்முடைய குரல். முஸ்லீம் ஆகவில்லை கண்ணியமானவர்களே, இஸ்லாம் என்பது இடத்துக்கேற்றவாறு நடிக்கின்ற பச்சோந்திகள் அல்ல. பச்சோந்தி தெரியும், ஓனானுடைய ஒரு வகை. அந்த இடத்துக்கு ஏற்றவாறு பச்சை மரத்தில் பச்சை கலரை காட்டும், கருப்பு சாம்பல் கலர் உள்ள மரத்திலே சாம்பல் கலரை காட்டும். ஒரே பச்சோந்தி தான், அந்த மரத்தில் பச்சையாக இருக்கு, இந்த மரத்தில் கருப்பாக இருக்கும், கண்டுபிடிக்க முடியாது. முஸ்லிம்கள் அப்படி அல்ல. வாழ்க்கையும் மௌத்தும் ஒரே மாதிரி அமையும். வாழ்க்கையும் மௌத்தும் ஒரே மாதிரி அமையும். மௌத்தும் அவருடைய வாழ்க்கையும் அதற்கு தோதுவாகத்தான் அமையும். எனவே கண்ணியமானவர்களே, இப்பொழுது நாம் வாழ்கின்ற காலம், சிலர்கள் தான் இஸ்லாத்துக்கு கெட்ட பேரை வாங்கி தருகிறார்கள். சிலர் குறிப்பிட்ட சிலர் அவர்கள் அந்நியர்களோடு நகமும் சதையும் போன்று சொந்த நானாவோடு பேசி மூன்று வருடம் தன்னுடைய மனைவியோடு கூட அந்த அளவு அன்பில்லை, அந்நிய பெண்களோடு அவ்வளவு அன்பு இரக்கம். சொந்த உமாவுக்கு கடைக்கு போகாதவன் பக்கத்து வீட்டு அக்காவுக்கு கடைக்கு போய் சாம வாங்கி கொடுக்கிறார். சொந்த உமாவுக்கு கடைக்கு போகாதவன் பக்கத்து வீட்டு ஐயாவுக்கும் அக்காவுக்கும் கடைக்கு போய் மூடை மூடையாக சாம வாங்கி பணிவிடை செய்கிறார். எப்படிப்பட்ட காலம்! சொந்த உமா அப்பாவோடு பயணம் போகாதவன் அந்நியர்களோடு சேர்ந்து அவர்களுடைய குடும்பத்தோடு சேர்ந்து விடுமுறையில் பயணம் செல்கின்ற காலம். நோன்பு பெருநாள், வா மகன் தண்டிக்கு போவோம், பாப்பம்மா வீட்டுக்கு காலிக்கு போவோம், உம்மம்மா வீட்டுக்கு போக மாட்டான். ஆனால் அவர்கள் கூப்பிட்டால் வகுப்பு நண்பருடைய பெற்றோர், கமையில் இருக்கின்ற அந்நிய மதம், அவர்களோடு ட்ரிப் போவான். எப்படிப்பட்ட காலம்! சொந்த உம்மா அப்பாவோட பயணம் போக விருப்பம் இல்லாத நாம் நமது மதத்துக்கும் அங்கால் போய், இஸ்லாத்துக்கும் அங்கால் போய் அவர்களோடு சுற்றி திரிந்து இன்பம் கொண்டாடுகிறோமா? நான் ஒரு முஸ்லிமா சந்திப்போம். நான் இதை யாருடைய கோபத்திலும் யாரை பற்றிய குறையும் எனக்கு விளங்கி இங்கிருக்கின்ற யாரை பற்றியும் எனக்கு தெரியாது. நமது முஸ்லீம்கள் இப்படி ஒரு கூட்டம் இருக்கிறார்கள் என்பதை நான் தைரியமாக சொல்கிறேன். கசப்பாக இருந்தாலும் விழுங்கிக் கொள்ளுங்கள், சுகம் கிடைக்கும். டெப்லெட் கசப்பு தான், குடித்தால் தான் சுகம், குடித்தால் சுகம். எனவே இந்த காலம் இஸ்லாத்தை பாதுகாக்க வேண்டிய காலம். நான் இன்று பேச இருப்பது கண்ணியமானவர்களே, இரண்டு பிரதான சலுகைகளை உள்ளடக்க வேண்டும். ஒன்று, நாம் பெரும்பான்மை மத்தியிலே சேர்ந்து நடப்பது, ஒற்றுமையாக இருப்பது என்பதனுடைய உண்மையான அர்த்தம் என்ன? நாம் இஸ்லாத்தை நமது அடையாளங்களை பாதுகாத்துக் கொண்டுதான் அவர்களோடு சேரலாம். உள்ளத்துக்கு வரக்கூடாது அவர்களுடைய எந்த விடயமும், அவர்களுடைய எந்த விடயமும் நமது உள்ளத்துக்கு வரக்கூடாது. நம்மை அவர்களுடைய கலாச்சாரம் நம்மை ஜொலியாக வைக்கின்ற, சந்தோஷமாக வைக்கின்ற, என்ஜாய் பண்ணுகின்ற அளவுக்கு வரக்கூடாது. நமது இஸ்லாம் அது அழகானது. நமது பண்பாடுகள் மூலம் அவர்களுக்கு இஸ்லாத்துக்கு வர வேண்டுமே தவிர நாம் அவர்களுடைய மதத்துக்கு போகக்கூடாது. கேள்விப்பட்டோமே இல்லையா, மீடியாக்களிலே கேள்விப்பட்டோம். இந்த சகோதரர் அந்த மதத்தை ஏற்றுக்கொண்டார், பேரை மாற்றிக்கொண்டார், நடந்ததுக்கு பின்னர் எப்படித்தான் பேர் எழுதுவேன், கை வைத்து இந்த அட்ரஸ், இந்த ஐடென்டி நம்பர், எவ்வளவு கவலைக்குரிய முடியாது. எங்கிருக்கிறோம் நாம்? நாம் கொஞ்சம் பேர் தொழுது கொண்டு, ஜும்மா தொழுது கொண்டு, குர்ஆன் ஓதிக்கொண்டு நாம் நமது வீடும் என்றிருந்தால் நமது இரண்டாவது பரம்பரையுடைய நிலை என்ன? நமது இரண்டாவது பரம்பரையுடைய நிலைமை என்ன? நமது சொந்த பிள்ளை கூட நம்மோடு சேராது இந்த காலத்தில், நமது மூன்றாவது பரம்பரை சேருமா? எங்கிருக்கிறோம்? இஸ்லாத்தை வளர்க்க வேண்டிய, உறுதிப்படுத்த வேண்டிய ஒரு காலத்தில் இருக்கிறோம். அந்த அமைப்பில் நான் பேச வேண்டிய முக்கியமான விடயம், உள்ளம் சம்பந்தப்பட்ட விடயங்களை விட வெளிரங்கம் சில விடயங்களை தெளிவாக சொல்லி காட்ட வேண்டும். நமது ஆடை முறைகள், நாம் அணிகின்ற ஆபரணங்கள், பெண்கள் ஆண்கள் இருசாரார்கள், நகைகள் ஆபரணங்கள், ஆண்களுக்கும் ஏதாவது நகைகள் அணிகின்ற முறைகள் இருக்கிறதா என்பதையும் சொட்டு காட்ட வேண்டிய அல்ல, தெளிவுபடுத்த வேண்டிய ஒரு கடமைப்பாட்டில் நாங்கள் இருக்கிறோம். கண்ணியம் அடுத்த விடயம், இறுதியில் நான் நினைப்பேன், நமது அண்டை நாடுகளில் ஒன்றான நேபாள் இதில் ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த நிகழ்வு, ஒரு நிகழ்வு நமக்கு நடந்தால்தான் அந்த கஷ்டங்கள் அல்ல. நமக்கு நாட்டில் சுனாமி வந்தது, எப்படி தத்தளித்தோம். கொழும்பு ஒரு சில ஓரங்கள் சாதாரணமாக பாதிக்கப்பட்டாலும் கிழக்கு மாகாணம் என்ற அமைப்பில் பெரும்பாலாக பாதிக்கப்பட்ட கிழக்கு மாகாணம், தென் மாகாணம், அந்த நிலைமை நமது நாடு எப்படி இருந்தது. அதே போன்றுதான் இன்று நேபாளம் குறிக்கிறது. மனிதனின் அடிப்படையில் நாம் எல்லோரும் ஒருவர், மார்க்சம் என்ற அடிப்படையில் வித்தியாசம். அதை நான் பின்னால் அந்த அந்த மக்களுக்கு உதவி செய்கின்ற ஒரு அறிவித்தலை ஜமியத்துலமா விடுத்திருக்கிறார்கள், அதையும் நினைப்பேன். சரிதான தலையங்கம், நமது இஸ்லாமிய அடையாளங்கள் என்ன? எவ்வளவு தலையங்கம் அடையாளம்? ஒரு முஸ்லீமை பார்த்தால் அவருடைய அவருடைய அந்த காட்சி இவர் முஸ்லீம் என்று தேட தேவையில்லை, பார்த்தவுடன் விளங்கும், பார்த்தவுடன் விளங்கும். அவருடைய வெளிரங்க அடையாளங்கள், அவருடைய ஆடை, அவருடைய முஸ்லீம் பெண்ணா, அவரை பார்த்தவுடன் விளங்கும், அவரை பார்த்தவுடன் விளங்கும். இது முஸ்லீம் பெண், இது இது அந்நிய பெண், இது அந்த மதத்தை சேர்ந்த பெண், அடையாளம் விளங்கும். சில மதங்களுக்கு அடையாளத்துக்கு ஒரு அடையாளம் இருக்கிறது, மாசு இருக்கிறது, அவர்கள் அதை தொங்க விட்டுக் கொண்டிருப்பார்கள் கழுத்தில். நமக்கு அப்படியும் தொங்க விடுவதற்கு துறையை தொங்க விட வேண்டும், ஸ்டாரை தொங்க விட வேண்டும், இல்லை சாபத்தில் அவை தொங்க விட வேண்டும். நாம் வெளிரங்கத்தில் நடிப்புக்காக அடையாளம் காட்டுகின்ற நமது வாழ்க்கையே அடையாளம், நமது வாழ்க்கையே இஸ்லாத்துக்கு அடையாளம். ஒரு முஸ்லீம் இப்படித்தான், அவர் இப்படித்தான் பாதையில் நடப்பார், அவர் முஸ்லீம், அவர் இப்படித்தான் வாகனத்தை செலுத்துவார், அவர் இப்படித்தான் மக்களோடு பேசுவார் என்ற அடையாளம் இருக்கிறது. கண்ணியமான அந்த அமைப்பிலே இன்று நான் இஸ்லாத்தை மிக கேவலப்படுத்துகின்ற இந்த தலையங்கத்தை சேர்த்துவிட்டு அப்படியே காற்றுக்கு அடிபட விடாமல் ஏதாவது ஒன்றை நான் இன்று என்னுடைய வாழ்க்கையில் மாற்றுவேன் என்று பேசக்கூடிய நானும் கேட்டுக் கொண்டிருக்கக்கூடிய நீங்களும் நினைத்தால் இந்த இந்த திரைச்சங்கம் பிரயோஜனமாக இருக்கும். நரைமணத்தியால் இந்த முக்காம் இணைத்தியாளுக்குப்பட்ட இந்த திரைச்சங்கமும் கொள்கையும் கண்ணியமானவர்களே, நமது மீடியா, நமது இஸ்லாமிய ஊடகம் இது ஜும்மா, இது நாம் கேட்டுவிட்டு செய்தி கேட்பது போன்று அல்ல, நாம் நம்மை மாற்ற வேண்டும். அதில் ஒன்றுதான், ஒரு முஸ்லிமை பார்த்தால் நபியவர்கள் சொன்ன அடையாளத்தில் ஒன்றுதான் ருசிர் அல்லா. ஒரு முஸ்லிமை பார்த்தாலே அல்லாவின் ஞாபகம் வரும், இவர் அல்லாவோடு சம்பந்தப்பட்ட மனிதர், இவர் தொழுகையாளே, இவர் நோன்பு பிடிக்கக்கூடியவர், இவர் மற்றவர்களுக்கு ஜக்காத்து சதக்கா தான தர்மங்கள் கொடுக்கக்கூடியவர், இவர் எப்பொழுதும் கை ஏந்த மாட்டார், இவர் கொடுப்பார், இவருடைய கை கீழ் கை அல்ல, இவருடைய கை மேல் கை. கண்ணியமானவர்களே, பார்த்தாலே அல்லாவுடைய ஞாபகம் வரும், இது முதலாவது அடையாளம். இப்பொழுது நாம் மற்றவர்களை பார்ப்பதை விட கண்ணாடிக்கு முன்னால் நின்று யாரையும் கேவலப்படுத்திய நோக்கம் அல்ல, ஒவ்வொருவரும் தன்னை பாருங்கள், நான் இந்த கோலத்தில் சென்றால் என்னை யார், என்னை தெரியாது, என்னுடைய பெயர் ஊர் தெரியாத ஒரு இடத்துக்கு போய் நின்றால் என்னை எந்த மதத்துடையவர்கள் சொல்வார்கள்? அப்படி பாருங்கள், நமது மஹல்லாவில் தெரியும், நமது ஊரில் தெரியும், நமது நாட்டில் சில இடங்களில் நம் அறிமுகமான இடங்கள் இருக்கும், சரி, நமது நாட்டில் இலங்கையில் எனக்கு தெரியாத ஒரு ஊருக்கு நான் போனால் என்னை பார்த்து ஆய்வோன் சொல்வார்களா, அஸ்ஸலாமு அலைக்கும் சொல்வார்களா? சிந்திப்போம். யாரையும் சுட்டி காட்டு, நான் என்ன எனக்கு பேசுகிறேன், நான் எனக்கு பேசுவது நான் இவ்வளவு தைரியமாக பேசுகிறேன், உங்களுக்கு பேசுவதாக இருந்தால் நான் பூசி பூசிட்டா பேசுவேன், நான் எனக்கு பேசுகிறேன், நான் இந்த கோலத்தில் போய் ஒரு யாருமே என்னை தெரியாத அறிமுகம் இல்லாத இடத்தில் எனக்கு சலாம் சத்தம் வருமா, வணக்கம் வருமா, ஆய்வோன் வருமா? சிந்திப்போம். இது முதல் அவருடைய பார்ப்பால் அல்லாவுடைய ஞாபகம் வரும், இதற்கு நாம் நம்மை தயாராக, இதை நான் ஓபனாக பேசவில்லை, ஓபனாக பேசினால் சிலருடைய குறைகளை சுட்டிக்காட்ட தேவைப்படும். எனவே ஒவ்வொருவரும் தன்னை பற்றி சிந்திப்போம், என்னை பார்த்தால் அல்லாவுடைய ஞாபகம் வருகிறதா, இல்லாவிட்டால் நான் முஸ்லீம் இல்லை, இல்லாவிட்டால் நான் முஸ்லீம் இல்லை. அடுத்ததாக கண்ணியமானவர்களே, ஒரு முஸ்லீமுடைய அடையாளங்களில் ஒன்றுதான், ஒரு பாதையில் நடக்கின்ற பொழுது கூட சொத்தாக நடப்பார். மூன்று பேர் நடக்கின்ற இடத்துக்கு ஒருவர் நடக்க மாட்டார். அப்படி என்ன, கையை வீசி நெஞ்சை நிமித்தி பெரிய தன்னுடைய என்ன சக்தியை காட்டிக்கொண்டு எவ்வளவு வாகனங்கள் போனடித்தாலும் நான் என்னுடைய பாட்டில் நடப்பேன், வாகனம் நான் நடக்கும் வரைக்கும் நிற்க வேண்டும் என்ற அந்த பெருமையோடு நடக்க மாட்டார், மற்றவர்களை இடித்துக் கொண்டு நடக்க மாட்டார். அதுதான் குரானுடைய குரானில் அப்துல் ரஹ்மான் என்றால் யார் என்றெல்லாம் சொல்லுகிறார். அப்துல் ரஹ்மான், அப்துல் ரஹ்மான் பேர் வைக்கிறார், ரஹ்மானுடைய அடிமை, இபாதுர் ரஹ்மான் என்ற சில ஆயத்துக்களை எல்லாம் சொல்லுகிறான். கண்ணியமானவர்களே, அந்த ஆயத்துக்களை நாம் படிக்க வேண்டும், அந்த ஆயத்தில் உள்ள விளக்கங்களை படிக்க வேண்டும். சில சம்பவம் இபாதுர் ரஹ்மான், இந்த துண்டை ஞாபகம் வையுங்கள், உலமாக்களிடம் கேட்டால் உங்களுக்கு எடுத்து விளங்கப்படுத்துவார்கள். ஐபாதுர் ரஹ்மான், ரஹ்மானுடைய நல்லடியார்கள் என்ற ஒரு ஆயத்தை ஆரம்பிக்கிறது. அந்த ஆயத்தை நாம் தொடர்ந்து பார்த்து கொண்டு போனால் அந்த பண்புகள் நம்மிடம் வந்தால் நாம் பார்ப்போம், நாம் பார்ப்போம். அந்த பண்புகள் இல்லாவிட்டால் நாம் செய். அதில் ஒரு பண்பு தான் அந்த இபாதுர் ரஹ்மான். எப்படிப்பட்டவர் தெரியுமா? எம்சூன் ஆலல்லார்தே ஹவுனா, நிலத்தில் நடந்தாலும் பூமிக்கு நோகாமல் நடப்பாரு. இளவது பார்க்கணும், பூமிக்கு நோகாமல் நடப்பாரு. எம்சூன் ஹவுன் அவனு சப்தா, யாருக்கும் இந்த வருத்தமும் இல்லை, யாருக்கும் இந்த டிஸ்டர்பும் இல்லை. எம்சூன் என்ற வார்த்தை இருக்கிறது மச்சா, அது வாகனத்தில் போவராக இருக்கலாம், நடந்து போவராக இருக்கலாம், பைக்கில் போவராக இருக்கலாம், சைக்கிளில் போவராக இருக்கலாம். அவர் பாதையில் செல்வார், நெருங்குவார், யாருக்கும் கஷ்டம் கொடுக்க மாட்டார். வாகனத்தை ஓட்டுகின்ற பொழுதும் அளவுக்கு அதிகமான வேகமும் இல்லை, மிகவும் சிலவாக மற்ற வாகனங்களுக்கு போக முடியாமல் மிகவும் சிலவாக போக மாட்டார். அவர் நடுத்தரமாக ஓட்டுவார். முஸ்லிம் கண்ணியமானவர்களே, அவர் யாரையும் எந்த பொருளுக்கும் சேதம் இல்லாமல் நடப்பார். நமது நடையில் நாம் பார்த்தா செய்யலாம். நமது நடை எப்படி இருக்கிறது? அகங்காரத்தோடு கையை காலை ஆட்டி அகட்டி கண்ணியமணி மற்றவருடைய பொருட்களை உதறிவிட்டு காலன் உதைந்து விட்டு செல்கிறோம். நாம் இன்னும் முஸ்லீம் இல்லை, நடக்க தெரியாதவர்கள். சரி, இன்னும் சில அடையாளங்களை சொல்கிறான். எல்லாவற்றையும் இங்கு விளங்கப்படுத்த முடியாது குறுகிய நேரம். முக்கியமான அடையாளம் தான் ஏதாவது வீணான காட்சிகள், வீணான பேச்சுகள், அல்லாவை மட்டும் திசை திருப்பக்கூடிய காட்சிகள், அது பாதையில் மியூசிக்கல் ஷோவாக இருக்கலாம். இப்பொழுது இந்த காலத்தில் அடிக்கப்படக்கூடிய என்று நான் சொல்கிறேன், அந்நிய மதத்தருடைய அந்த காட்சிப்படுத்தப்படுவதற்காக வேண்டி இப்பொழுது அடித்துக் கொண்டிருக்கிறார்கள், அதுவாக இருக்கலாம். இது லகு, இது வீணானது. அதே யாராவது தேவையில்லாத என சூதாட்டங்கள் குடித்துக் கொண்டிருக்கிறார்கள், சூதாடி கொண்டிருக்கிறார்கள், வீணான விளையாட்டில் விளையாடி கொண்டிருக்கிறார்கள். இதை கடந்து சென்றால் மறு பிராமா, தன்னுடைய கௌரவத்தை பாதுகாத்துக் கொண்டு அங்கு நின்று பராத்து பார்க்காமல் எஸ்கேப் ஆகி விடுவார்கள். இது மோமின்களுடைய பண்பு. யார் அங்கே நின்று கைகட்டி சிரிப்பாரோ மோமின் இல்லை, முஸ்லீம் இல்லை, அங்கு உண்மையான முஸ்லீம் இல்லை என்பதற்கு அது போதும். அந்த அமைப்பிலே நான் இப்பொழுது சொல்லப்படக்கூடிய சொல்ல வேண்டிய விடயம் தான், இந்த காலத்தில் மாற்று மத சகோதரர்களுடைய அந்த களியாட்டம். நான் அவர்களுக்கு நான் சொல்கிறேன், உண்மையான மனதில் ஈரம் உள்ளவர்களாக இருந்தால், அவர்களுடைய உள்ளத்தில் அவர்களுடைய மதத்தை பற்றிய பற்று இருந்தால், அவர்களுடைய உள்ளத்தில் மதப்பற்று ஈவிரக்கம் இருந்தால், அவர்கள் இங்கு செலவழிக்கின்ற லட்சக்கணக்கான பணத்தை எடுத்து நேபாளத்துக்கு அனுப்புவார்கள். ஏன், அவர்களுடைய மதம் தான் அங்கே பாதிக்கப்பட்டிருக்கிறது, அவர்களுடைய மதத்தை சேர்ந்தவர்கள் தான் பாதிக்கப்பட்டிருக்கார்கள். நாம் அவர்களுக்கும் இந்த தூதை கௌரவமாக ஏற்றி வைக்கிறோம். உங்களுடைய அந்த ஏற்றி இருக்கின்ற இதையெல்லாம் கலட்டி வைத்து விட்டு அங்கு செலவழிக்கின்ற பணங்களை எல்லாம் எடுத்து சேகரித்து நீங்கள் நேபாளத்துக்கு அனுப்புங்கள் என்று அவர்களுக்கும் நாங்கள் தைரியமாக சொல்கிறோம். உங்களுடைய இனம் தான் பாதிக்கப்பட்டிருக்கிறது. உங்களுடைய இனத்தை பற்றி நாங்களே ஜமியத்துலமாக கவலைப்படும் பொழுது நீங்கள் மக்களை வீணாக பாதையில் சண்டையிலும் குடியிலும் போதையிலும் ஏற்படுத்துகின்ற விடயத்தில் ஈடுபடுகிறீர்களா? நீங்கள் செய்வது தவறு. அப்ப அதற்கு உதவி செய்கின்ற முஸ்லீம்கள் எப்படிப்பட்ட பாதிகள்? அவர்களே மிக தவறு செய்கிறார்கள் என்றால், அவருடைய மத விவகாரம், அதற்கு நாம் ஹெல்ப் பண்ணினால், அவர்களுடைய அங்க அந்த வார்த்தைகளை சொல்வதற்கு நான் விரும்பவில்லை. உணவு கொடுக்கின்ற அந்த உணவு, அந்த உணவு தொட்டிகளிலே கூடாரங்களிலே கியூ நின்று அந்த அந்த சாப்பாடு இந்த சாப்பாடு என்று ஹிஜாபையும் போட்டுக்கொண்டு மொக்காடையும் போட்டுக்கொண்டு தொப்பியையும் போட்டுக்கொண்டு பால் குடிக்கின்ற கை குழந்தையும் தூக்கிக் கொண்டு இரவு 12 மணிக்கு கியூ நின்றால் நாம் எப்படிப்பட்டவர்கள்? நிம்மதியாக தூங்க வேண்டிய குழந்தையை காலையிலே மியூசிக் சத்தம், பொம்படிப்பது போன்று, குண்டு வெடிப்பது போன்று சத்தம் அந்த கை குழந்தையுடைய ஹார்ட்டை தாக்கும், காதை தாக்கும். கண்ணியமானவர்கள் எங்கிருக்கிறோம்? தயவு செய்து நான் வேண்டிக் கொள்கிறேன், உண்மையான பூர்த்தியான தூய்மையான மோமிங்களா, இந்த பக்கமும் இந்த முறை இன்றிலிருந்து நான் போக மாட்டேன் என்று வைராக்கியம் வையுங்கள். பெண்களை அனுப்ப மாட்டேன். அந்த பேரில் அங்கு எத்தனையோ விளையாட்டுகள் நடக்கின்றன, என்னென்ன அசுத்தமான வேலைகள் நடக்கின்றன. ஆண் பெண் கலவன், இவ்வளவு பக்குவமாக அந்நி ஆணோடு பேசாமல் அந்நி ஆணை பார்க்காமல் வளர்த்த சுமரு பெண்ணும் குடும்பம் குடும்பமாக போகின்ற பொழுது அந்த சுமரும் அந்நி ஆண்களோடு கலக்கிறது. நமக்கு மாத்திரம் ஹலாலான அந்த மனைவி கூட அந்நிய ஆண்களோடு செய்து அந்த கியூ நின்று அந்த அந்நியமாக இரண்டரை கலந்து இப்படி நாசப்படுத்துவதற்கு நாம் இடம் கொடுத்தால் நாம் எங்கிருக்கிறோம்? குடும்பத்தை பொறுப்பில் நான் கவலையோடு முன்வைக்கிறேன். இந்த முறை களியாட்டத்தில் நமது இஸ்லாமிய குடும்பத்தை சேர்ந்த எந்த அங்கத்தவரும் அங்கு நிற்க கூடாது. அவர்களை ஒதுக்குவதல்ல, இதுதான் இஸ்லாம் என்று நாம் காட்டுவோம். இதுதான் இஸ்லாம் என்று காட்டுவோம். நமது பெருநாளைக்கு நம்மை கொண்டு தப்பிச்சு பாப்போட்டு வருவார்களா? நமது நம்மை கல்யாணத்துக்கு சொல்லிவிட்டு நாம் சுண்ணத்தான முறைப்படி சகனில் தான் சாப்பிடுவோம். நாங்கள் போத்தல் பாவிக்க மாட்டோம். மெகா அல்ல பாரதி அல்ல மற்ற போத்தல் பாவிக்க மாட்டோம். நாம் என்ன ஹராமான மாமிசம் சாப்பிட மாட்டோம். நமக்கு உங்களுக்கு சகனிலே போட்டு தருகிறோம் என்று தருவார்களா? ஆனா நாம் அவர்களுக்கு போத்தல் போட்டு கொடுக்கிறோமே. சில கோல்களிலே ஒரே பங்கன் இரண்டு இடத்தில் நடக்கும். ஆண்கள் தான் கண்டிருக்கிறோம். ஆண்கள் இங்கு, இன்னும் சில ஆண்கள் வேறு இடத்தில். ஒரு இரண்டு மூன்று டேபிள் அங்கு ஒதுக்கப்பட்டிருக்கிறது. ஏன் அது வேற பங்கனா? இல்லை, இதே ஆசியாருடைய பங்கன் தான். அவர்களுக்கு போத்தல் வைத்துக் கொடுத்திருக்கிறார். எங்க இருக்கிறோம்? மதுபானம் நமக்கும் ஹராம். எந்த மதத்தை சேர்ந்தவனுக்கு நாம் கொடுப்பதும் ஹராம். அவனுக்கும் அது அவனுடைய மார்க்க அல்லாஹ் எல்லோருக்கும் தான் அதை ஹராம் ஆகியிருக்கிறான். முஸ்லிம்களுக்கு மாத்திரமல்ல, நாம் முஸ்லிம் என்ற அடிப்படையை குரானை பின்பற்றுகிறோம். அவனுடைய மதப்படி இறை என்ன அவர்களுடைய மதத்திலே கூறப்பட்டிருந்த புத்திமதியும் போதை வசத்து கூடாது, நமக்கு கூடாது. அவர்களுக்கு கொடுக்கலாம், முடியாது. நமது பங்கில் நம்மை போன்று மாறாதவர்களிட பங்கில் நாம் அவர்களை போன்று மாறினால் இஸ்லாத்தை ஈர்க்கிறோம், இஸ்லாத்தை கேவலப்படுத்துகிறோம். அடுத்ததாக கண்ணியமானவர்களே, பெண்கள் என்ற ஒரு இடம் இருக்கிறது, ஆண் என்ற ஒரு இடம் இருக்கிறது. மனிதர்களில் இரண்டுக்கும் இடைப்பட்ட ஒரு இடமும் இருக்கிறது, அதை பற்றி இங்கு பேசுகிற வேலை. ஆண் பெண், ஆண்களுக்கு என்ற ஒரு வகையான ஆடைகள், பெண்களுக்கு என்ற ஒரு வகையான ஆடைகள். நகைகள் ஆண்களுக்கு ஆபரணம் என்ற அடிப்படையில் எல்லோரும் தெளிவாக விளங்கிக் கொள்ளுங்கள். மோதிரம் மாத்திரம் தான் அனுமதி வெள்ளி இல்ல, இத மார்க்கம் எல்லோரும் விளங்கிக் கொள்ளுங்கள். மோதிரம் வெள்ளி, அதிலும் ஒரே ஒரு விரலுக்கு தான் போட வேண்டும் என்றுதான் அதிகமானவர்களுடைய நபியர்களுடைய சஹாபாக்களுடைய வாழ்க்கை அந்த முன்னோர்களுடைய கருத்து, இமாம்களுடைய அந்த வரலாற்று கருத்து என தெரியுமா? ஒரு மோதிரம். சிலருக்கு அனுமதிக்கிறார்கள், கூடி போனால் ஒரு இரண்டு. அவர் ஒரு மோதிரம் போட்டிருந்தால் யாராவது என்ன திருமணம் முடிக்கும் பொழுது பெண்ணுடைய தந்தை அடையாளம் போடுதல் என்ற பெயர் இல்லாமல் மருமகனுக்கு ஒரு அன்பளிப்பாக போட்டார், பரவாயில்லை போட்டுக் கொள்ளலாம். ஒன்றுதான் வெள்ளி, அதில் மாணிக்கங்கள் பதிக்கலாம், மரகதம் பதிக்கலாம், பவளம் பதிக்கலாம், அதுவே உடைய வெள்ளி. ஒரே ஒரு மோதிரம் தான் ஆண்களுக்குரிய அனுமதிக்கப்பட்ட சுண்ணத்தான ஒரு ஆபரணம். இப்பொழுது நாம் நம்முடைய உடம்பை பார்ப்போம், என்னென்ன கொள்கை இருக்கிறோம். நான் யாரையும் சுட்டி காட்டவில்லை, ஒவ்வொருவரும் தன்னை பாருங்கள், யாரும் மற்றவர்களை பார்க்க வேண்டாம். அடுத்ததாக தற்கால தேவை, ஆபரணம் அல்ல, ஒரு தேவைக்காக கடிகாரம் கட்டுகிறோம், அதிலும் தங்கம் சேரும் என்றால் நமக்கு அனுமதி இல்லை. தங்கம் ஆடம்பரம், நம்மிடம் பணம் இருக்கிறது என்று 10 லட்சம் 20 லட்சத்துடைய தங்கம் கலந்த கடிகாரத்தை கட்டுவோம் என்றால் நாம் நமது ஆண்மை தன்மையை இழக்கிறோம். இது நபியர்கள் அதிக சொன்னார்கள், எந்த ஆண் பெண்ணை போன்ற தன்னுடைய செயலை ஆடையை தன்னுடைய முழு வாழ்க்கையில் ஏதாவது ஒரு பகுதியை அமைத்துக் கொள்வானோ அல்லாஹ் அவனை சகிப்பானாக என்றார்கள். சகோதர சாபம் என்பது லேசான விடயம் அல்ல. அல்லாஹ்வுடைய சாபம் கிடைத்தால் உறுதியான நரகம், நரகம் உறுதி, சுவர்க்கம் தந்தே. கலிமாவுடைய ஈமானோடு முஸ்லிமாக மோமினாக மௌத் ஆகினால் நரகத்தில் தண்டனை அனுபவித்து விட்டு எப்போது காலத்தில் அவர் சுவர்க்கம் வரலாம். ஆனால் அவருடைய கடைசி முடிவு மோசமாக அமைந்துவிட்டால் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும், அவர் நிரந்தர நரகம். எனவே இந்த மோதிரம், இந்த கடிகாரம், இதை தவிர ஒரு சஹாபியுடைய கையிலும் நபியவர்கள் சாப்பை கண்டார்கள். சாப்பு சொல்கிறோம், நாம் போடுகிறோம் கை கை கண்டார்கள். இது என்ன, இது எப்படிப்பட்டது, இது என்ன என்று கேட்கவில்லை. வெள்ளியா, தங்கமா, இரும்பா, பலகையா, ரப்பரா, என்ன? உன்னுடைய கையில் நரக வளையலை காண்கிறது. உடைய கையில் நரக நரக வளையல் நரகாப்பை காண்கிறேன். அந்த சஹாபியுடைய இடத்தில் நாம் நம்மை நிறுத்தி பாருங்கள், என்னுடைய கையில் கை கையில் இருக்கிறதா? ஆனாகிறதான் ஆம். என்னுடைய கையில் காப்பு இருக்கிறதா? என்னுடைய கையில் பிரேசட் இருக்கிறதா? அந்த சஹாபியின் இடத்தில் நான் நின்றால், இந்த காலத்தில் நபி இருந்தால், என்னிடமும் நபி அந்த கேள்விதான், ஏ முஹம்மத், என்ன நரக காப்பு? சிந்திப்போம். இதற்கு பின்னரும் புத்திசாலிகள் போட்டுக் கொண்டிருப்பார்கள், இவ்வளவு தெளிவாக சொல்லியும். இதை கண்டால் செய்பவர்கள் என்ன சொல்கிறார்கள்? நபி யாரே, அவர் சொல்வதை சொல்லட்டு, நான் செய்வதை செய்து. நபியை சுத்தமாக மதிக்கும் அல்லாவோடு மதிக்கிறார். யாருல்லா நீ அனுப்பின நபி எல்லாம் எனக்கு புத்திமதி சொல்ல தேவையில்லை, அல்லாவோடு ஃபைட் பண்ணுகிறார். அடுத்ததாக மாலை கழுத்தில் போடுகின்றது, இது பெண்களுக்கு மாத்திரம் தான் நடந்தது, பெண்களுக்கு மாத்திரம். இதை கண்ணியமான, இது அந்நியர்களுடைய கலாச்சாரம். இது சிறுநீர் கழித்து விட்டு கழுகாமல், மலன் கழித்து விட்டு, வெறுமனே சிசுவால் துடைத்து விட்டு, துருநாற்றம் வெளியில் வராமல் பேர்ஃபியூம் அடித்துக் கொண்டு நடமாறுகிறார்களே வெள்ளைக்காரர்கள், அவர்களுடைய கலாச்சாரத்தை நாம் பின்பற்றக்கூடாது. இது இதெல்லாம் கலத்தி வீசுகின்ற காலம் வந்துவிட்டது. இஸ்லாத்துக்கு எதிராக குறைகளையும் சுவேசங்களையும் கிளப்பி தேடுகின்ற காலம். இதனை நாம் இன்னும் இஸ்லாத்தின் பக்கம் ஓட வேண்டும். அந்நியர்கள் கொப்பானவைகள் அவர்களுக்கு முன்னாலே கலத்தி வீச வேண்டும். நீ போட்டிருக்கிறாய கலத்தில், நான் முஸ்லீம், நான் போட மாட்டேன். என்னுடைய நண்பராக இருக்கலாம், என்னுடைய வகுப்பு நண்பராக இருக்கலாம், என்னுடைய கெங்காக இருக்கலாம், அவர்களோடு நாம் அந்த அளவு தொடர்பு வைப்பது அனுமதி இல்லை. ஏதோ நாம் ஒரு கூட்டாளி என்ன வெளிப்படையாக பழகலாம், இஸ்லாத்தை இருக்க முடியாது. கண்ணியமான ஆடைகள் முடிவளர்த்தது, சாதி அளவு கதையமா முடிவளர்த்திருந்தார். நபியவர்கள் சற்று அதை விருப்பம் இல்லாமல் பேசினார்கள். உடனே போய் முடியை, அந்த வளர்த்திருந்த மேலதிக முடி அப்படியே உடனே வெட்டி விட்டு வந்தார். இந்த சொந்த உமா சொன்னாலும் பாப்பா சொன்னாலும், செஞ்சுக்கணுமா, கொஞ்சம் முடியை குறைத்துக்கொள், கொஞ்சம் கணக்கு அழகா வெட்டிக்கொள். முடியை பற்றி நபியவர்கள், யாருக்கு முடி இருக்கிறதோ மங்கான உஷாரம் கல்விமோ, எவ்வளவு வார்த்தைன்னு பாருங்கள், யாருக்கு முடி இருக்கிறதோ மொட்டை அடையுங்கள் தட்டை அடையுங்கள் என்று சொல்லவில்லை. அது உம்ராவில் ஹஜ்ஜில் மொட்டை அடிப்பது பேனா வருத்தமா பொடுவா நோயா டாக்டர் சொல்லுகிறாரா, முடிய வலியுங்கள் ஆபரேஷனா, வேறு விடயம். சும்மா மொட்டை அடிப்பது சுண்ணத்தல்ல, அது விளங்க வேண்டும். கிழமைக்கு கிழமை வலிப்பது சுண்ணத்தல்ல, வெள்ளிக்கிழமை மொட்டை அடிப்பது சுண்ணத்தல்ல, யாரும் அப்படி நினைத்து செய்ய வேண்டாம். மாதத்துக்கு ஒரு தடவை முடி வலிப்பது சுண்ணத்தல்ல. உம்ரா ஹஜ்ஜி ஆண்கள் வலிக்க வேண்டும், பெண்கள் ஒரு பகுதியை ஒரு ஒரு இன்ச்சு ரெண்டு இன்ச்சு வெட்டி கொண்டால் போதும், ஒரு இரண்டு மூன்று முடியை மூன்று நான்கை முடியை முடியை பிடிச்சு. ஆனால் பெண்கள் போன்று வளர்த்து பின்னி பூல் போட்டு அதற்கு என்ன டை அடித்து தொங்க விட்டு கொண்டு தூரத்திலிருந்து பார்க்கும் பொழுது பெண் போகிறார் என்று சிக்ஸே போய் பார்த்தால் தான் ஆண் என்று விளங்குகின்ற அளவு வழக்க அனுமதி இல்லை. சொன்னார்கள் நபியவர்கள், யாருக்கு முடி இருக்கிறதோ சொல்லி திரும்ப வேண்டார்கள். இந்த வார்த்தையை நல்லா பாருங்கள், யாருக்கு முடி இருக்கிறதோ அதை கௌரவமாக வைத்துக் கொள்ளுங்கள் என்றார்கள். என்ன அர்த்தம்? ஆண்களே, உங்களுடைய ஆண் ஆண் என்ற கண்ணியத்தை போகின்ற அளவு முடியை வளர்க்க வேண்டாம், முடியை ஸ்டேட் பண்ண வேண்டாம், முடியை கிரியேட் பண்ண வேண்டாம். எவனோரு பிளேயர் அந்த பெயர் அடித்தான் என்பதற்காக அவனை போன்று தலையை செய்ய வேண்டாம். எவனோரு நடிகன் வெட்டினான் என்பதற்காக அவனை போன்று நட்டினால், அவன் அவனை போன்று நாம் வளர்த்தால் வெட்டினால் அவனோடு மறுமை நாளில் இருப்போம். நிரந்தர நரகவாதிகள் அந்த மதத்தில் அவர்கள் செத்து மடிந்தால் நிரந்தர நரகவாதிகள். கலிமாச்சல் இஸ்லாத்துக்கு வந்து பிரிந்து மௌத்தாகினால் அவனும் சேர்க்கவாது, வேறுடைய அந்த மதத்தில் தான் அவனோடு தான் இருப்போம். எனவே முடிய கண்ணியமாக வளங்கள், உங்களை பார்த்தால் உங்களுடைய ஆண்பிள்ள என்ற பெயர் இல்லாமல் ஆகின்ற அளவு வளர்க்க வேண்டாம். நீங்கள் மனிதர் என்ற கோலம் இல்லாமல் ஆகின்ற அளவு வெட்ட வேண்டாம். கனிமலை பெண்களுக்கும் சொன்னார்கள், சட்டை கொண்டை பெண்களுக்கு அனுமதி இல்லை, பெண்கள் வளர்க்க வேண்டும், ஆண்கள் வெட்ட வேண்டும். ஒரு அளவு இருக்கிறது. சிலை மாமனுடைய கருத்து, நபியருடைய முடி பெரும்பாலும் இந்த காது சோனைக்கு தான் அதிகமாக இருக்கும், இந்த காது சோனை கீழ்ப்பகுதி இதுவரைக்கும் அதிகமாக நபியோட முடி இருக்கும். சில கட்டங்களில் நபியோட கொஞ்சம் கூடுதலாக வச்சிருக்கார்கள். இந்த முதுகுக்கு கீழே தொங்குகின்ற அளவு, தொண்டை பின்னுகின்ற அளவு, அதை ஒரு முந்தாணி போட்டு கட்டுகின்ற அளவு நபியர்கள் வளர்க்கவில்லை. எனவே அழகாக வளங்கள், இதுவும் நாம் அந்நியர்களுக்கு ஒப்பாகின்றவருடைய எனவே கண்ணியமானவர்களே, அடுத்து கரண்டை காலைக்கு கீழே ஆடை அணிவது அதிகமானவர்கள் இதிலே சாதாரணமாக நினைக்கிறோம். சகோதரர்களே, கால் தீங்க தொழலாம், சாபத்துள்ளாவுக்கு பக்கத்தில் மௌத்தாகலாம், கரண்டை காலுக்கு கீழே ஆடை இருந்தால் தெளிவாக வருகிறது அவருடைய தொழிலை ஏற்றுக்கொள்ளப்படாது. இவ்வளவு நின்று தொழுகிறோம், எத்தனை ரக்கா தொழுது விட்டோம், எத்தனை தராதி, எத்தனை எத்தனை சகஜ், எத்தனை துஹா, கரண்டை காலுக்கு கீழே நம்முடைய கல்சன் சாரம் இப்படியான ஆடைகள் போகும் என்றிருந்தால் கொள்கை ஏற்றுக்கொள்ளப்படாது. அப்ப என்ன ஏற்றுக்கொள்ளப்படும்? இது பள்ளிக்குள் வந்து மடித்து விட்டு தொழுது விட்டு ஆபீஸ்ல கலட்டி விட்டு போவதல்ல. சிலர் பள்ளி மசீதியில மடிக்கிறார்கள், பார்க்கல மசீதிக்குள்ளே வந்து விட்டு முஸ்லீமாக போவது. ஆபீஸிலும் கரண்டை காலுக்கு கீழே அனுமதி இல்லை, கல்யாண வீட்டிலும் அனுமதி இல்லை, கடையிலும் அனுமதி இல்லை, பஜாரிலும் அனுமதி இல்லை, பிரயாணத்திலும் விமானத்திலும் கப்பலிலும் பஸ்ஸிலும் எங்கும் அனுமதி இல்லை. கரண்டை காலுக்கு கீழே ஆட எங்களுடைய தொழுகை அல்ல ஏற்றுக்கொள்ள மாட்டார். தெளிவாக எடுத்துக்கொண்டு செல்வானோ அவள் நரகத்திலே ஒரு இடத்தை புக் பண்ணட்டும், நரகத்திலே உலகத்தில் இருந்து கொண்டு ஒரு இடத்தை புக் பண்ணட்டும். எப்படி எங்கே தெரிந்து வருது இதெல்லாம்? மௌத்துக்கு முன்னர் ஒரு நாளைக்கு முன்னர் தெரிந்த முடியுமா? எப்பொழுது மௌத்து வரும் கனிமா என்ன? ஒரு 3-4 inches உயர்த்தி ட்ரௌசரை தனிமை ஜீன்ஸை போட்டால் என்ன, கீழே போய் விடுவோமா, பத்தி விடுவோமா, கரைந்து விடுவோமா? மற்றவர்களுக்காக நாம் நமது பிரச்சனை என்ன, துனியாவுடைய பிரச்சனை செய்து நரகத்துக்கு போக வேண்டுமா? கை கொடுப்பார்களா? கபரில் சுவர்க்கத்துக்கு கொண்டு போவார்களா? நம்மை பார்த்து பின்தடிக்கின்றவர்கள் கண்ணியமானவர்களே திருந்துவோம். இதுதான் என்னுடைய தலையங்கம். வெளிரங்கத்தை திருத்துவோம். உள்ரங்கம் அது அல்லாஹ்வோடு சம்பந்தப்பட்டது. வெளிரங்கத்தை தான் மக்கள் பார்க்கிறார்கள். முஸ்லிம்கள் என்ற பாணியை வெளிப்படுத்துவது இந்த இஸ்லாமிய அடையாளங்கள். எனவே ஒரு சில முக்கியமான விடயங்கள் சொல்லி காட்டினேன். நான் பேசுகின்ற விடயங்கள் உண்மை என்பதை நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள். கண்ணியமா என்னிடத்தில் என்ன குறை இருக்கிறதோ நான் திருத்திக் கொள்வேன் என்று தைரியமாக ஈமான்தாரியாக இருந்தால் உடனே திருத்திக் கொள்ள முயற்சிப்போம் கண்ணியமானவர்களே. அத்தோடு நாம் உதவி செய்கின்ற ஒரு விடயம், ஜமியத்துலமாவுடைய சமூக சேவை குழு, சமூக சோசியல் சேவை சென்ற ஒரு குழு இருக்கிறது ஜமியத்துலமாவிலே. அவர்கள் கடிதம் வாசிக்கப்படும். நீ ஜமியத்துலமாவோடு நோட்டீஸ் போர்டிலும் போடப்படும் அந்த பேங்க் அக்கௌண்ட் நம்பர் உங்களால் முடியும் ஒரு 1000 rupees கொடுங்கள். ஏன் தெரியுமா? நாம் நேபாளத்துக்கு உதவி செய்தாலும், ஜப்பானுக்கு உதவி செய்தாலும், சோமாலியா சூடானுக்கு உதவி செய்தாலும் கண்ணியமானவர்கள் அல்லாஹ் நமக்கு அப்படி ஒரு கஷ்டம் வராமல் பாதுகாப்பான். இதனுடைய பிரயோசனம் யார் மன்னின் குருபத்தமின் குறவியோமி துனியா நெசல்லான குருபத்தமின் குறவியோமி இருக்கிறது. யார் துனியாவுடைய கஷ்டத்தை ஒருவருடைய கஷ்டத்தை போக்கி வைப்பாரோ மறுமையில் ஏற்படுகின்ற பெரிய கஷ்டங்களை அல்லாஹ் போக்கி வைப்பார். இன்னொரு அடிப்படைகிறது, யார் ஒருவருக்கு உதவி செய்வாரோ அவருக்கு அல்லாஹ் உதவி செய்வான். யார் ஒருவருடைய தேவையை நிறைவேற்றுவானோ அந்த மனிதனுடைய தேவைகளை அல்லாஹ் நிறைவேற்றுவான். கண்ணியமான கஷ்டப்படுகிறார்கள், சிரமப்படுகிறார்கள். எந்த மதத்தை எந்த இனத்தை சேர்ந்தவர்களாலும் முஸ்லீம்களும் சம்பந்தப்பட்டிருக்கலாம், கண்ணியம் அந்நிய நாடாக இருக்கலாம். நம்மால் இயன்ற ஒரு ஹக்கை ஒரு பங்கை நாம் அந்த வங்கியில இடுவோம், நம்மால் இயன்ற உதவிகளை செய்வோம் என்பதை ஞாபகம் ஒட்டி அந்த கடிதமும் வாசிக்கப்படும். இன்ஷால்லா அந்த இலக்கங்களோடு தொடர்பு கொள்வோம். எனவே என்னென்ன விஷயங்களை நாம் பேசினோமோ, என்னென்ன கருத்துக்களை முன்வைத்தோமோ, எங்களிடம் என்ன தவறு இருக்கிறதோ அதை திருந்தி அதை திருத்தி முஸ்லீமாக பூர்த்தியான தூய்மையான ஒரு முஸ்லீமாக மாறுவதை கல்லா தோதி செய்வானாக. கலையாவுடைய பாவங்களை மனுத்தருவதாக, அவருடைய பெற்றோருடைய பாவங்களை மனுத்தருவதாக, உத்தரவனுடைய பாவங்களை மனுத்தருவதாக, புற முஸ்லீம்கள் மூமிங்க அதனுடைய பாவங்களை மனுத்தருவதாக, சில உண்மையான ஈமானை தருவாயாக, உண்மையான அசலாக்கை தருவாயாக, உண்மையான பரிபூர்ணமான முஸ்லீம்களாகங்களை மாற்றுவாயாக, நடிக்கக்கூடிய முஸ்லீம்களாகங்களை மாற்றாதே அல்லா, உண்மையான யதார்த்தபூர்வமான முஸ்லீம்களாக மாற்றுவாயாக, உள்ரங்கம் வெளிரங்கம் ரெண்டையும் சீராக்குவாயாக, இஸ்லாம் இதுதான் என்று வாழ்ந்து காட்டக்கூடிய முன்னோடிகளாகங்களை மாற்றுவாயாக, இஸ்லாத்துடன் வாழ்ந்து ஈமானுடன் களிமாவுடன் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவை உறுதியாகவும் தெளிவாகவும் வழிந்த வண்ணம் எங்களுடைய ரூஹுகளை கைப்பற்றுவாயாக, கேள்வி கணக்கில்லாமல் எங்களை சுவர்க்கத்துக்கு அனுப்புவாயாக. வாஃபர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில்